பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்க குடியரசுத் தலைவர் பராக் ஒபாமா அவர்களும் பங்கேற்ற மன் கி பாத் நிகழ்ச்சி நேற்றிரவு 8 மணிக்கு வானொலியில் ஒலிபரப்பானது. மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இப்போது இடம்பெறுகிறது.
மனதின் குரல் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று அமெரிக்க குடியரசுத் தலைவர் பராக் ஒபாமா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். கடந்த சில மாதங்களாக நான் எனது மனதின் குரலை உங்களோடு பகிர்ந்து வந்துள்ளேன். இன்று நாட்டின் பல மூலை முடுக்குகளிலிருந்து எல்லாம் பலர் வினாக்களை எழுப்பியிருக்கிறார்கள். அவற்றில் பெரும்பாலான வினாக்கள் அரசியலோடும் அயல் நாட்டு உறவுகளோடும் பொருளாதார கொள்கைகளோடும் தொடர்புடையவை. ஆனால் சில வினாக்கள் இதயத்தை தொடும்படியாக அமைந்திருக்கின்றன. இன்று அந்த கேள்விகளை தொட்டு காட்டும்போது நம்மால் நாட்டின் மூலை முடுக்குகளில் இருக்கும் சாமானியனை சென்று அடைய முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆகையால் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னிடம் கேட்கப்படும் கேள்விகள், கூட்டங்களில் விவாதிக்கப்படும் வினாக்கள் ஆகியவற்றை விடுத்து இதயத்திலிருந்து வெளிப்படும் விஷயங்களை நாம் மீண்டும் வெளிப்படுத்தினால், அவற்றை மீண்டும் அசை போட்டால் புதிய ஒரு சக்தி ஊற்றெடுக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இவை போன்ற கேள்விகளை அதிக மகத்துவம் வாய்ந்தவையாக நான் கருதுகிறேன். பராக் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று உங்களில் சில பேர்களின் மனதில் கேள்வி எழலாம். பராக் என்ற சொல்லின் பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ள என் தேடல் தொடங்கியது. ஆப்பிரிக்க நாடுகளில் புழக்கத்தில் இருக்கும் ஸ்வாஹிலி மொழியில் பராக் என்ற சொல்லின் பொருள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அதாவது ஆங்கிலத்தில் ஒன் ஹூ இஸ் பிளெஸ்ஸட் என்று இருக்கிறது. பராக்கின் குடும்பத்தினர்கள் இந்த பெயரோடு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பரிசையே அளித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆப்பிரிக்க நாட்டவர்கள் உபுண்டு என்ற பழமையான நம்பிக்கையை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை மனித சமுதாய ஒற்றுமையை வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஐ ஆம் பிகாஸ் வி ஆர், அதாவது நாம் இருப்பதால்தான் நான் இருக்கிறேன் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நாகரிகங்களுக்கிடையே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம், நமக்கிடையே இருக்கும் எல்லைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாதவை. இருந்தாலும் கூட இந்தியாவில் நாம் எப்படி வசுதைவ குடும்பகம், அதாவது எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நிறை என்று கூறுகிறோமோ, தொலைவுகளில் இருக்கும் ஆப்பிரிக்காவின் காடுகளிலும் கூட இதே உணர்வுதான் பிரதிபலிக்கிறது. நம் மனித சமுதாயத்திடம் எத்தனை அருமையான மரபு இருக்கிறது பாருங்கள். இதுதான் நம்மை இணைக்கிறது. அண்ணல் காந்தியடிகளை பற்றி பேசும்போது நம் மனதுக்கு உடனடியாக ஹென்றி தோரோ பற்றிய நினைவு எழுகின்றது. அவரிடமிருந்துதான் காந்தியடிகள் ஒத்துழையாமையை கற்றார். நாம் மார்ட்டின் லூத்தர் கிங் பற்றி பேசும்போது அல்லது ஒபாமா பற்றி பேசும்போது அவர்கள் முகத்திலிருந்தும் காந்தியடிகள் பற்றிய மதிப்பு நிறைந்த சொற்கள் வெளிப்படுகின்றன. இவை போன்றவைதாம் உலகத்தை இணைக்கின்றன. இன்று நம்மிடையே பராக் ஒபாமா இருக்கிறார். அவர் முதலில் 2-1 வாக்கியங்கள் பேசிய பிறகு கேள்விகளை சந்திக்கலாம் என்று அவரிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னிடம் விடை கேட்டு வந்திருக்கும் கேள்விகளுக்கு நான் விடையளிக்கிறேன். பராக்கிடம் விடை கேட்டு வந்திருக்கும் கேள்விகளுக்கு பராக் விடையளிப்பார். இப்போது அமெரிக்க குடியரசுத் தலைவர் பராக் ஒபாமா அவர்களை சில வார்த்தைகள் கூற அழைக்கிறேன்.
நமஸ்தே. பிரதமரின் கனிவான சொற்களுக்கும் இந்த பயணத்தின் போது நம்பவே முடியாத அளவுக்கு எனக்கும் எனது மனைவிக்கும் நீங்கள் தந்திருக்கும் உபசரிப்புகளுக்கும் பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அமெரிக்காவின் முதல் குடியரசுத் தலைவர் என்ற வகையில் எனக்கு எவ்வளவு மதிப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்திய மக்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும். இந்திய பிரதமரும் அமெரிக்க குடியரசுத் தலைவரும் இணைந்து வானொலி மூலம் வழங்கக்கூடிய முதல் உரை இது என்று நான் அறிகிறேன். மிக குறுகிய கால அவகாசத்திலேயே நாம் ஏராளமான வரலாறுகளை உருவாக்கி வருகிறோம். மாபெரும் இந்த தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் இந்த உரையை கேட்கிறார்கள். உங்கள் அனைவரிடமும் நேரடியாக பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பு மகத்தானது. நாங்கள் இப்போதுதான் கலந்துரையாடல்களை முடித்துவிட்டு வந்திருக்கிறோம். இந்தியாவும் அமெரிக்காவும் இயல்பான உறவு கொண்டுள்ள இரு நாடுகள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். நம்மிடையே பொதுவான பல தன்மைகள் இருக்கின்றன. நாம் இருவரும் உலகின் மகத்தான இரண்டு பெரிய மக்களாட்சி தேசங்கள், புதுமைகள் படைத்து வரும் இரண்டு பொருளாதார மையங்கள், தனி நபர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து கொண்டிருக்கும் பன்முகத்தன்மையுடைய இரு சமூகங்கள் நாம். அமெரிக்காவில் பெருமிதத்தோடு வாழும் இந்தியர்கள் தங்கள் குடும்பத்தோடு அங்கே வசிக்கிறார்கள். தங்களின் இந்திய பாரம்பரியத்தை கைக்கொண்டு ஒழுகி வருகிறார்கள். கட்டற்ற முறையில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விரு நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவை பலப்படுத்துவதற்கு இந்திய பிரதமர் கொண்டிருக்கும் வலுவான கடப்பாட்டினை நான் எவ்வளவு போற்றுகிறேன் என்பதை பிரதமர் அறியத் தருகிறேன். இந்தியாவில் வறுமையை ஒழிப்பதற்கும் மக்களை மேம்படுத்துவதற்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அனைவருக்கும் மின்சக்தி கிடைக்க வழிவகை செய்வதற்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றல்களை வழங்குவதற்கும் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முதலீடுகளை பெறுவதற்கும் கல்வித்துறையில் முதலீடுகளுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் கடுமையான முயற்சிகள் செய்து வருவதையும் அவருடைய உத்வேகத்தையும் பற்றி அமெரிக்க மக்கள் பெருமகிழ்ச்சி கொண்டிருக்கிறார்கள். இந்த அனைத்து விஷயங்களிலும் நாம் இணைந்து செயல்படுவதையே விரும்புகிறோம். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அமெரிக்காவில் வாழும் இளைஞர்கள் மிகச்சிறந்த கல்வி அறிவினை பெறுவதற்கும் எளிய மக்கள் தங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதற்கும் நியாயமான ஊதியம் கிடைப்பதற்கும் வேலைக்கு உத்தரவாதம் கிடைப்பதற்கும் மருத்துவ வசதிகள் கிடைப்பதற்கும் நான் அமெரிக்காவில் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நமக்கு பொதுவானவை. பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதில் ஆழமான அக்கறை காட்டி வருகிறார் என்பதை நான் அறிவேன். இந்த பிரச்சனைகளில் பொதுவான ஒரு இழை ஓடுவதாக நான் உணர்கிறேன். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கடவுள் இருக்கிறார். மனித குலத்திற்கு சேவை செய்வதன் மூலம் கடவுளை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டுமென்று காந்திஜி அவர்கள் கூறினார். காந்திஜியின் இந்த சிந்தனை வாழ்க்கையின் மையப்பொருளாக இருக்கிறது. காந்திஜி அவர்கள் கூறியதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு இது தருகிறது. நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இத்தகைய விழுமியங்கள், இத்தகைய உறுதிப்பாடுகள் ஆகியவையே இரு நாட்டு உறவுகளின் மீது நான் காட்டும் அக்கறைக்கு காரணம். இந்த விழுமியங்களை மையமாக வைத்து இந்தியாவும் அமெரிக்காவும் உலக அரங்கில் கைகோர்த்து கொண்டால் நம்முடைய மக்கள் சிறப்பாக வாழ்வதோடு மட்டுமன்றி உலகமும் மிகவும் செழுமையாகவும் அமைதி பூங்காவாகவும் இருக்கும். இதனால் எதிர்காலம் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். எனவே இன்று உங்களுடன் இருப்பதற்கான இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரதமருக்கு நன்றி.
பராக், முதல் கேள்வியாக மும்பையிலிருந்து ராஜ் என்பவர் கேட்டிருக்கிறார். அவரது கேள்வி இதுதான். உங்கள் மகள்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் பாசம் பற்றி உலகத்துக்கே தெரியும். நீங்கள் உங்களுடைய மகள்களிடம் உங்கள் இந்திய அனுபவத்தை எப்படி விவரிப்பீர்கள்? அவர்களுக்காக எதுவும் வாங்கி செல்லும் திட்டம் கைவசம் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்.
நல்லது. அவர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு பெரிதும் விரும்பினார்கள். அவர்கள் இந்தியாவை குறித்து ஆச்சரியம் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு முறை நான் இந்தியாவுக்கு வரும்போதும் என்னுடன் அவர்களால் வர இயலாது போய்விடுகிறது. அவர்கள் பள்ளிக்கூடம் போக வேண்டியிருக்கிறது. அதை விட்டுவிட்டு இங்கு வர முடியவில்லை. என்னுடைய மூத்த மகள் மாலியாவிற்கு பள்ளித் தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் வரலாறு, பண்பாடு ஆகியவை பற்றி அவர்கள் எப்போதும் ஆச்சரியப்படுவார்கள். இதற்கு ஒரு வகையில் நான் காரணம் என்று நினைக்கிறேன். இந்திய சுதந்திர போராட்ட இயக்கம், அதில் காந்திஜியின் பங்களிப்பு ஆகியவை பற்றியும், இந்தியாவில் நடைபெற்ற அகிம்சை வழி போராட்டங்கள் மட்டுமன்றி அமெரிக்காவில் அகிம்சை வழியில் நடைபெற்ற குடிமக்கள் உரிமை போராட்டத்தின் மீது அது செலுத்திய செல்வாக்கு பற்றியும் அவர்கள் உணர்ந்து நெகிழ்கிறார்கள். எனவே நான் திரும்பிச் சென்றவுடன் நீங்கள் கற்பனை செய்து வைத்திருப்பதைப் போலவே இந்தியா சீரிய சிறப்புமிக்க நாடாகவே இருக்கிறது என்பதை அவர்களிடம் தெரிவிப்பேன். அடுத்த முறை நான் வரும்போது நாங்களும் அவசியம் உங்களோடு வருவோம் என்று அவர்கள் வலியுறுத்துவார்கள் என்பது திண்ணம். எனது பதவிக்காலத்தில் இது முடியாமல் போனாலும் அதன் பிறகு நான் நிச்சயமாக அவர்களை இந்தியாவிற்கு அழைத்து வருவேன். நானே நேரடியாக கடைகளுக்கு போக முடியாமல் போனாலும் எனது குழுவினரை அனுப்பி அவர்களுக்காக பொருள்களை வாங்கி வரச் செய்வேன். இது தொடர்பாக மிச்சேலிடம் ஆலோசனைகள் பெறுவேன். குழந்தைகளின் விருப்பம் என்ன என்பது பற்றி அவருக்கே நன்றாக தெரியும்.
தன் மகள்களை அழைத்து வருவதாக பராக் கூறியிருக்கிறார். நான் உங்களை மனதார வரவேற்கிறேன். நீங்கள் குடியரசுத் தலைவர் என்ற முறையில் வந்தாலும் சரி, உங்கள் பதவிக்காலம் முடிந்த பிறகு வந்தாலும் சரி, இந்தியா உங்களையும் உங்கள் மகள்களையும் வரவேற்க ஆவலாக இருக்கிறது. புனேயைச் சேர்ந்த, அதாவது மகாராஷ்டிர மாநில புனேயைச் சேர்ந்த சானிகா திவான் அவர்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் பெண் குழந்தையை பாதுகாப்போம் படிக்க வைப்போம் திட்டத்தை தொடக்கியிருக்கிறீர்கள். அதை நிறைவேற்றுவதிலும் கூட நீங்கள் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஒபாமா அவர்களின் உதவியை நாடியிருக்கிறீர்களா? சானிகா அவர்களே, நீங்கள் நல்லதொரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இந்தியாவில் பாலின விகிதாச்சாரம் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 1000 ஆண்களுக்கு நிகராக பெண்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகிறது. மகனையும் மகளையும் நாம் காணும் கண்ணோட்டத்தில் இருக்கும் மாறுபாடுதான் அதற்கு முக்கியமான காரணம். குடியரசுத் தலைவர் ஒபாமாவிடம் நான் உதவி கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவரது வாழ்க்கையே கூட கருத்தூக்கம் அளிக்கக்கூடிய ஒன்றுதான். அவர் தன் மகள்களை போற்றி பராமரிக்கிறார். தனது 2 மகள்களை நினைத்து பெருமைப்படுகிறார். நம் நாட்டிலும் கூட ஆண் குழந்தை ஏதும் இல்லாத, மகள்கள் மட்டுமே இருக்கும் பல குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு தங்கள் மகள்களை வளர்க்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் என்றால், இந்த குடும்பத்தவர்களே கூட ஒரு கருத்தூக்கமாக அமைகிறார்கள். இந்த கருத்தூக்கம்தான் நமது பலம் என்று நான் கருதுகிறேன். மகளை பாதுகாப்பதும் மகளுக்கு கல்வி அளிப்பதும் நமது சமுதாய கடமையோடு கலாச்சார பொறுப்பும் மனித கடமையும் கூட. இதை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். பராக், உங்களுக்கு ஒரு கேள்வி. குடியரசுத் தலைவர் ஒபாமாவுக்கு மின்னஞ்சல் வாயிலாக டாக்டர் கமலேஷ் உபாத்யாயா கேட்டிருக்கிறார். இவர் குஜராத்தின் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவர். உங்கள் மனைவி உடல் பருமன், நீரிழிவு நோய் போன்ற உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பரவலான சமூக பணியில் ஈடுபட்டுள்ளார். இந்தியாவிலும் இந்த சவால்கள் வேகமாக பரவி வருகின்றன. குடியரசுத் தலைவர் என்ற முறையில் உங்கள் பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் நீங்களும் முதல் பெண்மணியான மிஷேல் அவர்களும் இந்த சவால்களை எதிர்கொள்ளும் பணிக்காக இந்தியாவுக்கு வருகை தருவீர்களா? பில்கேட்ஸ் அவர்களும் மெலிண்டா கேட்ஸ் அவர்களும் எப்படி தூய்மையான இந்தியாவை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்களோ, அதே போல நீரிழிவு நோய், உடல் பருமன் ஆகிய துறைகளில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வீர்களா?
நல்லது. பொது சுகாதாரம் தொடர்பான பிரச்சினைகள், உடல் பருமன் பிரச்சினைகள் ஆகியவற்றில் இந்தியாவின் அரசுத்துறை நிறுவனங்கள், அரசுத்துறை அல்லாத பிற அமைப்புகள் ஆகியவற்றோடு இணைந்து பணியாற்ற நாங்கள் விரும்புகிறோம். இத்தகைய பிரச்சினைகளில் மிஷேல் செய்திருக்கும் பணிகள் பற்றி நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். உடல் பருமன் உடையவர்களின் எண்ணிக்கை உலகெங்கும் அதிகரித்தபடி இருக்கிறது. இவர்களில் பெரும்பாலோர் குழந்தைகளாக இருக்கின்றனர். இயற்கையான உணவை தவிர்த்து செயற்கையான வழிமுறைகளில் தயாரிக்கப்படும் உணவை உண்பது, உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது ஆகியவை பல குழந்தைகளின் உடல் பருமனுக்கு காரணங்களாகின்றன. உடல் பெருத்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் உடல் நலப்பிரச்சினைகள் வந்த வண்ணமே இருக்கும். உடல் பருமன் பிரச்சினை தொடர்பாக இந்தியா உட்பட அனைத்து உலக நாடுகளிலும் பணியாற்ற நாங்கள் விரும்புகிறோம். நாம் கவனம் செலுத்த வேண்டிய உலகளாவிய பெரிய சுகாதார பிரச்சினைகளில் இதுவும் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதிகமாக பெருகி வரக்கூடிய பிரச்சினைகளை எப்படி கையாள்வது என்பது பற்றி இந்திய பிரதமரும் நானும் கலந்து உரையாடினோம். எபோலா, உயிர் குடிக்கும் ஃப்ளூ வைரஸ், போலியோ போன்ற நோய்களின் பரவலை உடனடியாக கண்டறிந்து எச்சரிக்கை தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவது பற்றியும், விரைவாக மருத்துவ உதவிகளை அளித்து அவற்றின் பரவலை தடுப்பது பற்றியும், இதற்கு ஏற்ற விதத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு உலக அளவில் எப்படியெல்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றியும் நாங்கள் பேசினோம். இந்தியாவில் இத்தகைய பிரச்சினைகளில் பிரதமர் மோடி அவர்கள் கவனம் செலுத்தி மகத்தான பணிகளை செய்து வருகிறார் என்று நான் கருதுகிறேன். பொது சுகாதார கட்டமைப்பை விரைவாக ஏற்படுத்தி முன்னேறி வர முடியாத மற்ற நாடுகளுக்கு கற்றுத்தருவதற்கு இந்தியாவிடம் நிறைய இருக்கிறது. பொது சுகாதாரம் குறைந்தால் அது எல்லாவற்றையும் பாதித்துவிடும். குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அவர்களால் பள்ளிக்கூடம் போக முடியாது, பின்தங்கி போய்விடுவார்கள். சுகாதார பிரச்சினைகள் உள்ள நாடுகளில் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்படும். எனவே மிக அதிகமான அளவில் நாம் முன்னேறி வரவேண்டியிருக்கிறது. பதவியிலிருந்து நான் விலகிவிட்டாலும் இத்தகைய வேலைகளில் ஈடுபடுவது பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்று உணர்ந்து நான் பூரிப்பு கொள்ளுகிறேன்.
என்னிடத்தில் திருவாளர் அர்ஜுன் அவர்கள் ஒரு வினா எழுப்பியிருக்கிறார். இது மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி. ஒரு சுற்றுலா பயணியாக வெள்ளை மாளிகைக்கு முன்பாக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பழைய புகைப்படத்தை நான் பார்த்திருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் அங்கே சென்றிருந்தபோது உங்கள் மனதை எந்த விஷயம் வருடியது? நான் முதன்முறையாக அமெரிக்கா சென்றிருந்தபோது வெள்ளை மாளிகைக்குள் நுழையும் பேர் எனக்கு கிட்டவில்லை என்பது உண்மை. வெள்ளை மாளிகையிலிருந்து சற்று தள்ளி ஒரு பெரிய இரும்பு வேலி போடப்பட்டிருக்கும். அந்த இரும்பு வேலிக்கு வெளியே நின்று கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். பின்புலத்தில் வெள்ளை மாளிகை தெரியும். இப்போது நான் பிரதம மந்திரி ஆகியிருக்கும் நிலையில் அந்த புகைப்படம் பிரபலமாகியிருக்கிறது. ஆனால் எனக்கும் கூட வெள்ளை மாளிகைக்கு செல்லும் ஒரு வாய்ப்பு கிட்டும் என்று அந்த காலகட்டத்தில் நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. நான் வெள்ளை மாளிகையில் நுழைந்தபோது ஒரு விஷயம் என் மனதை தொட்டது. அதை என்னால் மறக்கவே முடியாது. பராக் எனக்கு ஒரு புத்தகம் அளித்தார். அதிக தேடலுக்கு பிறகு எனக்காக அவர் அதை தருவித்திருந்தார். அது 1894 பிரசுரிக்கப்பட்ட புத்தகம். எனது வாழ்க்கையின் கருத்தூக்கமாக விளங்கும் சுவாமி விவேகானந்தர் சிகாகோ சென்றிருந்தார். உலக சமய மாநாட்டில் பங்கு பெற அவர் அங்கே சென்றார். உலக சமய மாநாட்டில் ஆற்றப்பட்ட உரைகளின் தொகுப்பு தான் அந்த புத்தகம். எனக்காக தேடிப்பிடித்து அந்த புத்தகத்தை பராக் வாங்கி வந்தார். இந்த நிகழ்வு என் மனதை வருடிய ஒன்று. அது மட்டுமல்ல, அந்த புத்தகத்தை திறந்து எங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று எனக்கு அவர் காட்டினார். அதாவது அவர் அந்த புத்தகம் முழுவதையும் படித்துவிட்டிருந்தார் என்பதை இதிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். சுவாமி விவேகானந்தர் எந்த சிகாகோவில் உரையாற்றினாரோ நான் அந்த நகரைச் சேர்ந்தவன்தான் என்று பராக் பெருமை பொங்க தெரிவித்தார். இந்த விஷயங்கள் என் மனத்தை ஆழமாக தொட்டன. என் வாழ்க்கை முழுவதும் இதை நான் பொக்கிஷமாக கருதுகிறேன். ஒரு காலத்தில் வெள்ளை மாளிகைக்கு வெளியே நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட நான் அதன் உள்ளே நுழைந்து என் மனதில் நான் யாரை வணங்கி வருகிறேனோ அவரோடு தொடர்புடைய புத்தகத்தை பெறுவது என்பது எந்த அளவுக்கு என் மனதை தொட்டிருக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். பராக், உங்களுக்கு ஒரு கேள்வி. பஞ்சாபின் லுத்தியானாவைச் சேர்ந்த ஹிமானியிடமிருந்து இது வந்திருக்கிறது. இதோ உங்களுக்கான கேள்வி.
நல்லது. நீங்கள் இப்போது அடைந்திருக்கக்கூடிய இந்த புகழை அடைய முடியும் என்று நீங்கள் இருவரும் எப்போதாவது கற்பனை செய்து பார்த்தது உண்டா என்பது கேள்வி. பிரதமர் அவர்களே, வெள்ளை மாளிகைக்கு முதன் முதலில் நீங்கள் வந்து என்னை சந்தித்தது பற்றியும், அந்த இரும்பு வேலிக்கு அப்பால் நான் இருந்தது பற்றியும் நீங்கள் பேசுவது எனது ஆர்வத்தை தூண்டுகிறது. வெள்ளை மாளிகைக்கு முதன் முதலில் நான் சென்றபோது அதே வேலிக்கு வெளியில் நின்று கொண்டு உள்ளே பார்த்தேன். நான் வெள்ளை மாளிகைக்குள் நுழைவேன் என்றோ அங்கே வசிப்பேன் என்றோ நிச்சயமாக நான் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. மிகவும் எளிமையான நிலையிலிருந்து இவ்வளவு பெரிய பதவிக்கு வரும் வாய்ப்பு நம் இருவருக்கும் அமையக்கூடிய நல் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்தியாவில் எது சிறப்பு, அமெரிக்காவில் எது சிறப்பு என்பதை நான் சிந்தித்து பார்த்தேன். தேநீர் கடையில் பணியாற்றிய ஒருவரும் தகப்பனில்லாத குழந்தையாக வளர்ந்த நானும் இரண்டு தேசங்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு மிக உயரிய உதாரணங்களாக வந்திருக்கிறோம். நமது தேசங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தகையவை. உலகெங்கிலும் பல லட்சக்கணக்கான குழந்தைகள் இதே அளவுக்கு ஆற்றலுடன் இருக்கின்றனர். அவர்களுக்கு கல்வி கிடைக்கும் வாய்ப்பில்லை, வாய்ப்புகள் அவர்களுக்கு அமையவில்லை. அறிவாற்றலும் முனைப்புமுடைய இளைஞர்கள், வேலை பார்க்கும் விருப்பமுடையவர்கள், வெற்றியடையும் வாய்ப்பு கொண்டவர்கள் போன்ற ஆற்றலுடன் இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. இதுவே நம்மை செயல்பட ஊக்குவிக்கிறது. எனவேதான் நாம் பள்ளிக்கல்வி, உயர்நிலை கல்வி ஆகியவற்றை வலியுறுத்தி வருகிறோம். நம்முடைய குழந்தைகள் உடல் உரம் கொண்டவர்களாக இருக்கவும், எந்த பின்புலத்திலிருந்து வரக்கூடிய குழந்தையும் ஆணோ பெண்ணோ, எந்த மதத்தைச் சேர்ந்தவர், எந்த இனத்தைச் சேர்ந்தவரோ, எப்படி இருந்தாலும் வெற்றி பெறுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்பதோ, அமெரிக்காவின் அடுத்த குடியரசுத் தலைவர் யார் என்பதோ நமக்கு ஒருபோதும் தெரியாது. வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் உங்களை ஆச்சரியப்பட வைத்து விடுவார்கள்.
தேங்க்யூ பராக். இந்த கேள்வியை பஞ்சாபின் லுத்தியானாவைச் சேர்ந்த ஹிமானி என்னிடத்திலும் கேட்டிருக்கிறார். அதாவது, நீங்கள் இந்த பதவியை அடைவீர்கள் என்று எப்போதேனும் கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார். கண்டிப்பாக இல்லை, நான் கற்பனையிலும் நினைத்து பார்த்ததில்லை. பராக் கூறியபடி நான் மிகவும் எளிமையான குடும்பத்திலிருந்து வருகிறேன். எதிர்காலத்தில் யாராக ஆக வேண்டும் என்றெல்லாம் கனவு காண வேண்டாம் என்று நான் பல காலமாகவே கூறி வந்திருக்கிறேன். கனவு காண வேண்டும் என்றால் செயல் புரிவது பற்றிய கனவு காணுங்கள். ஏதோ ஒரு செயலில் ஈடுபடும் போது மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது, புதிதாக ஒன்றை செய்ய வேண்டும் என்ற கருத்தூக்கமும் பிறக்கிறது. எதிர்காலத்தில் யாராக ஆக வேண்டும் என்று கனவு மட்டும் கண்டுவிட்டு அது நிறைவேறாமல் போகும்போது ஏமாற்றத்தை தவிர மிஞ்சுவது வேறு ஒன்றுமில்லை. ஆகையால் நான் என் வாழ்க்கையில் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று எப்போதுமே கனவு கண்டதில்லை. இன்றும் கூட நான் யாராக ஆக வேண்டும் என்ற கனவு மனதில் சுத்தமாக எழுவதில்லை. ஆனால் செயல்களில் ஈடுபடும் ஆர்வம் கண்டிப்பாக இருக்கிறது. பாரத மாதாவுக்கு சேவை புரிவது, 125 கோடி மக்களின் சேவையில் ஈடுபடுவது, இதைவிட பெரிய கனவு வேறு என்ன இருக்க முடியும்? இதைத்தான் செய்ய வேண்டும். நான் ஹிமானி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். பராக்குக்கு ஒரு கேள்வி. இதை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சம்ஸ்கிருதம் பயிலும் மாணவரான ஓம் பிரகாஷ் அவர்கள் கேட்டிருக்கிறார். இவர் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜுன்ஜுனுவைச் சேர்ந்தவர். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சம்ஸ்கிருத கல்விக்கான சிறப்பு மையத்தின் இணைப்பாளராக அவர் இருக்கிறார்.
நல்லது, இது ஆர்வமூட்டும் கேள்வி. புதிய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள், உலகத்தின் குடிமக்கள், அவர்களுக்கு கால எல்லையோ நிலப்பரப்பு எல்லைகளோ கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் நமது தலைவர்கள், அரசாங்கங்கள், சமுதாயம் ஆகியவற்றின் அணுகுமுறை இளைஞர்களிடம் எப்படி இருக்கும் என்பது இவருடைய கேள்வி. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. வளர்ந்து வரும் தலைமுறையினரை பார்க்கும்போது நீங்களும் நானும் கற்பனையில் கூட கண்டிராத வழிகளில் இந்த உலகத்தை அவர்கள் காண்கிறார்கள். அவர்களின் விரல் நுனிகளில் உலகம் இருக்கிறது. அவர்கள் தங்களின் கைபேசிகளை பயன்படுத்தி தகவல்களையும் உருவ அமைப்புகளையும் உலகம் முழுவதிலும் இருந்து பெற முடிகிறது. இது மிகப்பெரிய சக்தியாகும். நான் சொல்ல வருவது என்னவென்றால், அரசாங்கங்களும் தலைவர்களும் மேலிருந்தபடி எளிதாக ஆட்சி செய்ய முயற்சிக்க முடியாது. ஆனால் வெளியில் வந்து எல்லோரையும் உள்ளடக்கி கொண்டு அரவணைத்து வெளிப்படையான வழியில் தேசம் போக வேண்டிய திசையை பற்றி குடிமக்களுடன் கலந்து பேசிட வேண்டும். இந்தியா, அமெரிக்கா ஆகிய இரண்டு தேசங்களுக்கும் உள்ள சிறப்பு இரண்டு சமூகங்களும் வெளிப்படையான சமூகங்கள் என்பதே. இந்த காலங்களில் குடிமக்களிடம் தகவல்கள் கிடைக்கும்போது சூடான விவாதங்கள் நடத்தப்படுகின்றன. ஜனநாயகம் சில சமயங்களில் ஏமாற்றம் தருவதாக இருந்தபோதிலும் இவை தொடர்கின்றன. இதிலிருந்து சிறப்பான முடிவுகளும் நீடித்த நிலைத்திருக்கும் சமூகங்களும் உருவாகின்றன. வளமிக்க சமூகங்கள் உருவாகி புதிய சிந்தனைகள் தொடர்ந்து பரிமாறப்பட்ட வண்ணம் இருக்கிறது. நம் நாட்டுக்குள் மட்டுமன்றி இன்றைய தொழில்நுட்பங்கள் இத்தகைய செயல்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. எனவே நான் இந்தியாவின் மீதும் அமெரிக்காவின் மீதும் நம்பிக்கை வைத்துள்ளேன். தகவல்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளும் சமூகங்கள் மூடுமந்திரமான சமூகங்களை காட்டிலும் புதிய தகவல் பரிமாற்ற யுகத்தில் அதிகமான வெற்றியையும் பெருமிதத்தையும் பெறுகின்றன. தகவல் பெருக்கத்தை நம்மால் தவிர்க்கவே முடியாது. ஏதேனும் ஒரு வழியில் ஆரோக்கியமான விவாதங்களை உருவாக்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. எல்லா மக்களிடையேயும் வெளிப்படையான உரையாடல் தேவையாக இருக்கிறது.
பராக்கிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையை என்னிடமிருந்தும் பெற விரும்புகிறார் ஓம் பிரகாஷ் அவர்கள். பராக் மிகவும் நல்ல விடையை அளித்திருக்கிறார். இது கருத்தூக்கம் அளிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் பொது உடைமைவாதத்தால் ஈர்க்கப்பட்ட பேர்கள் இருந்தார்கள். அவர்கள் உலகில் ஒரு அறைகூவலை விடுத்தார்கள். Workers of the world unite, அதாவது உலகின் உழைப்பாளிகள் அனைவரும் ஒன்றுபடுங்கள் என்ற இந்த கோஷம் பல ஆண்டுகளாக நிலவி வந்தது. இன்றைய உலக இளைஞர்களின் சக்தி, இன்றைய உலக இளைய சமுதாயத்தின் வீச்சு ஆகியவற்றை பார்க்கும்போது இளைஞர்களே உலகத்தை ஒன்றுபடுத்துங்கள் என்று நான் கூற விரும்புகிறேன். அவர்களிடம் உலகை இணைக்கும் ஆற்றலும் இருக்கிறது, அவர்களால் இதை செய்யவும் முடியும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வியை கேட்டிருப்பவர் சிஏ பிரகாஷ் முதா அவர்கள். இவர் மும்பையைச் சேர்ந்தவர். நீங்கள் எந்த அமெரிக்க தலைவரிடமிருந்து கருத்தூக்கம் பெற்றீர்கள் என்பதுதான் அவரது கேள்வி. நான் சிறுவனாக இருந்தபோது இந்திய பத்திரிகைகளில் கென்னடியின் புகைப்படத்தை பார்த்திருக்கிறேன். அவரது ஆளுமை மிகவும் கருத்தை கவரும் வகையில் அமைந்திருந்தது. ஆனால் யாரால் நான் கருத்தூக்கம் பெற்றேன் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. சிறுவயதில் எனக்கு படிக்க மிகவும் ஆர்வம் இருந்தது. பெஞ்சமின் பிராங்க்ளினின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர். அமெரிக்க குடியரசுத் தலைவராக எல்லாம் அவர் இருக்கவில்லை, ஆனால் அவரது வாழ்க்கை சரிதம் மிகவும் கருத்தூக்கம் அளிப்பதாக இருக்கிறது. ஒரு மனிதர் தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள்ள எந்த மாதிரியான புத்திசாலித்தனமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், உறக்கம் அதிகம் வந்தால் அதை எப்படி குறைத்து கொள்ளும் உபாயங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், உணவின் மீது அதிக நாட்டம் ஏற்பட்டால் அதை எப்படி குறைத்து கொள்ள வேண்டும், பணியில் ஈடுபடும் போது சகாக்களுக்கு கோபம் ஏற்படலாம், அவர்கள் பணியில் சுணக்கம் ஏற்படலாம், இதற்கான தீர்வு என்ன, இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் தனது சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். நாம் அனைவரும் பெஞ்சமின் பிராங்க்ளினின் வாழ்க்கை சரிதத்தை படிக்க வேண்டும். இதை நான் அனைவரிடமும் கூறி வருகிறேன். இன்றும் கூட இது எனக்கு கருத்தூக்கம் ஏற்படுத்துகிறது. பெஞ்சமின் பிராங்க்ளின் பல பரிமாணங்கள் கொண்ட மனிதர். அவர் அரசியல்வாதியாக இருந்தார், அரசியல் சிந்தனையாளராக இருந்தார், சமூக சேவகராக இருந்தார், ராஜதந்திரியாக செயல்பட்டார், மிகவும் எளிய குடும்பத்தில் தோன்றினார். அவர் தன் படிப்பை கூட நிறைவு செய்யவில்லை, ஆனால் இன்றும் கூட அமெரிக்க மக்கள் வாழ்க்கையில் அவரது சிந்தனைகளின் முத்திரை ஆழமாக பதிந்திருக்கிறது. அவரது வாழ்க்கையால் உண்மையிலேயே நான் கருத்தூக்கம் அடைந்திருக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் கண்டிப்பாக அவரது வாழ்க்கை சரிதத்தை படிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். அவர் சின்ன சின்ன விஷயங்களை கையாண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு எனக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறதோ அதே போல உங்களுக்கும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். பராக்கிடம் மோனிகா பாட்டியா கேட்க விரும்பும் கேள்வி இதோ.
நல்லது. பொருளாதார வல்லமை உடைய இரண்டு பெரிய தேசங்களின் தலைவர்களாகிய உங்களுக்கு மிக மோசமான ஒரு வேலை நாளில் புன்னகையை வரவழைத்துக் கொள்வதற்கு எது காரணமாக இருக்கிறது என்பது கேள்வி. இது மிகச்சிறந்த ஒரு கேள்வி. மற்றவர்களால் தீர்க்க முடியாதவைகள்தான் என்னுடைய கவனத்திற்கு வருகின்றன என்று நான் சில சமயம் சொல்வதுண்டு. அது சாதாரண ஒரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் என்னிடம் வருவதற்கு முன்பே யாரோ ஒருவர் அதை தீர்த்து வைத்திருக்கக்கூடும். எனவே கடுமையான வேலை நாட்களும் மனச்சோர்வு உண்டாக்கும் வேலை நாட்களும் இருக்கத்தான் செய்கின்றன. வெளியுறவு பிரச்சனைகளிலும் சரி, உள்நாட்டு விவகாரங்களிலும் சரி, இது நடக்கவே செய்கிறது. நான் சொல்லப்போவது பிரதமர் மோடிக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தினந்தோறும் நான் சந்திக்கிறேன். அவர்கள் சொல்வார்கள், உடல்நலம் பேணுவது தொடர்பாக நீங்கள் கொண்டு வந்திருக்கும் சட்டம் என்னுடைய குழந்தையை காப்பாற்றியிருக்கிறது, அவனுக்கு ஆரோக்கிய காப்பீடு ஏதுமில்லை என்று. நீங்கள் கொண்டு வந்த சட்டம் மருத்துவரிடம் சென்று என் குழந்தையை பரிசோதிக்கவும் அவனுக்கு கட்டி ஏற்பட்டிருப்பதை மருத்துவர்கள் முன்கூட்டியே கண்டுபிடிப்பதற்கும் துணையாக இருந்தது. இப்போது அவன் நன்றாக இருக்கிறான். வேறு சிலர் சொல்வார்கள், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் எனது வீட்டை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் உதவினீர்கள் என்று. இன்னும் சிலரோ, கல்லூரிக்கு சென்று படிக்க எனக்கு வசதியில்லை, நீங்கள் கொண்டு வந்திருக்கும் திட்டம் பல்கலைக்கழக படிப்பு வரை படிப்பதற்கு எனக்கு உதவியது என்பார்கள். சில சமயங்களில் சிலர் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த உதவிக்காக நன்றி சொல்வார்கள். நீங்கள் மறந்து போய்விட்ட சிலவற்றை நினைவுபடுத்தி நன்றி கூறுவார்கள். அதிகார பதவிகளில் வெறுமனே உட்கார்ந்திருக்காமல் காரியங்களை செய்து முடிப்பது ஒன்றையே கவனமாக கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திருப்தி இணையற்றது. சேவை என்பதை எவராலும் செய்ய முடியும். நீங்கள் பிறருக்கு உதவும்போது உங்களுக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய திருப்தி நீங்கள் சாதிக்கக்கூடிய எதனை விடவும் பெரியது என்று நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் சவால்கள் இடையூறுகள் வருகின்றன. எங்களுக்கு மட்டுமே இவைகள் நடப்பதில்லை. இந்த சிந்தனைதான் மேலும் மேலும் செயல்படவும் உதவிகள் செய்யவும் என்னை தூண்டுகிறது. கடினமான பணி எது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதற்கிடையிலும் இடையராது பணிபுரிவதனால் நல்ல மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும்.
உண்மையிலேயே பராக் தனது மனதின் குரலை வெளிப்படுத்தியிருக்கிறார். எந்த பதவியை வகித்தாலும் நாங்கள் முதன்மையாக மனிதர்களே. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்தான் எங்களுக்கு கருத்தூக்கம் அளிக்கின்றன. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல ஆண்டுகளாக நான் ஒரு சந்நியாசி போன்றதொரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தேன். மக்களின் இல்லங்களில் எனக்கு உணவு அளித்தார்கள். யார் என்னை அழைக்கிறார்களோ அவர்களே எனக்கு உணவளித்தார்கள். ஒரு குடும்பத்தவர்கள் அடிக்கடி என்னை உணவு உண்ண அழைப்பார்கள். ஆனால் நான் அங்கே செல்ல மாட்டேன். அது மிகவும் ஏழ்மையில் வாடும் குடும்பம் என்பதால் நான் அங்கே செல்லாமல் இருந்தேன். நான் அங்கே உணவு உண்ணச் சென்றால் அவர்களுக்கு சுமையாகி விடுவேனோ என்று அஞ்சி அங்கே செல்லாமல் இருந்தேன். ஆனால் கடைசியில் அவர்களின் அன்புக்கும் வற்புறுத்தலுக்கும் இணங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நான் அவர்கள் வீட்டுக்கு உணவு உண்ணச் சென்றேன். அவர்கள் இருந்தது ஒரு சிறிய குடிசை. நாங்கள் உணவு உண்ண அமர்ந்தோம். அவர்கள் எனக்கு கம்பால் ஆன ரொட்டியையும் பாலையும் அளித்தார்கள். அவர்களின் சிறிய குழந்தை அந்த பாலையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது. அந்த குழந்தை ஏதோ பாலையே அதுவரை பார்த்திராதது போல எனக்கு தோன்றியது. உடனே நான் அந்த பால் குவளையை அந்த குழந்தைக்கு அளித்தேன். அதுவும் 2-1 நொடிகளில் அதை மடக் மடக்கென்று குடித்துவிட்டது. அது பாலை குடித்ததால் வீட்டில் இருந்தவர்களுக்கு குழந்தையின் மீது ஒரே கோபம். அந்த குழந்தை தாய்ப்பாலை தவிர வேறு எந்த பாலையும் அதுவரை குடித்திருக்கவில்லை என்று நான் உணர்ந்தேன். எனக்கு நல்ல உணவை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் பாலை வாங்கி வந்தார்கள். குடிசையில் வாழும் ஒரு ஏழை என் மீது இத்தனை கரிசனமாக இருந்தது எனக்கு மிகப்பெரிய கருத்தூக்கத்தை அளித்தது. நானும் என்னுடைய வாழ்க்கையை இவர்களைப் போன்ற ஏழைகளுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உறுதி பூண்டேன். இதுபோன்ற விஷயங்கள்தான் கருத்தூக்கம் அளிக்கின்றன. ஒரு எளிய மனிதன் எப்படியெல்லாம் உணர்வானோ அந்த உணர்வுகளை பராக்கும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். தனது பொன்னான நேரத்தை நமக்கு அளித்தமைக்காக நான் பராக்குக்கு மிகவும் நன்றி பாராட்ட கடன்பட்டிருக்கிறேன். மனதின் குரலை கேட்பதற்காக நான் நாட்டு மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் வானொலி ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் சென்று சேர்ந்திருக்கிறது, ஒலிக்கிறது என்பதை நான் அறிவேன். வானொலியில் ஒலிக்கும் இந்த மனதின் குரல், இந்த சிறப்பான மனதின் குரல் நீண்ட நெடுங்காலம் எதிரொலித்து கொண்டே இருக்கும். எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு எண்ணத்தை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். எனக்கும் பராக்குக்கும் இடையே நிகழ்ந்த இந்த உரையாடலை ஒரு ஈபுக்காக, அதாவது ஒரு மின்னூலாக வெளியிட வேண்டும். மனதின் குரலை ஒலிக்க ஏற்பாடு செய்பவர்களே இதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மனதின் குரலை கேட்ட நேர்கள் அனைவரும் இதில் பங்கு பெறுங்கள். உங்கள் எண்ணங்களை தெரிவியுங்கள். இவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த 100 கருத்துக்கள் நானும் பராக்கும் பங்கு பெறும் புத்தகத்தில் இணைக்கப்பட்டு ஒரு மின்னூலாக வெளியிடப்படும். ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்றவை வாயிலாக வலைத்தளத்தில் தெரிவிக்க நினைக்கும் கருத்துக்களை நீங்கள் #YesWeCan என்ற ஹேஷ்டேகில் பதிவு செய்யுங்கள். எலிமினேட் பாவர்ட்டி, எஸ் வி கேன். குவாலிட்டி ஹெல்த் கேர் டு ஆல், எஸ் வி கேன். யூத் பவர் வித் எஜுகேஷன், எஸ் வி கேன். ஜாப் ஃபார் ஆல், எஸ் வி கேன். குளோபல் பீஸ் அண்ட் ப்ரோக்ரெஸ், எஸ் வி கேன். இந்த மனதின் குரலை கேட்ட பின்னர் நீங்களும் இந்த டாக்லைனில் உங்கள் மனதின் கருத்துக்களை, உங்கள் அனுபவங்களை, உங்கள் உணர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இவற்றில் சிறப்பாக இருக்கும் முதல் 100 கருத்துக்களை நாங்கள் தேர்வு செய்வோம். அவற்றை நானும் பராக்கும் இணைந்து ஆற்றிய உரையாடல் அடங்கிய புத்தகத்தோடு இணைத்து விடுவோம். நாம் நினைத்த கருமத்தில் கண்டிப்பாக வெற்றியடைவோம் என்று உண்மையாக நம்புகிறேன். மீண்டும் நான் பராக்குக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கூட என் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஜனவரி மாதம் 26 என்ற புனிதமான நன்னாளில் பராக் இங்கு வந்தது எனக்கு மிகவும் பெருமிதம் அளிக்கும் ஒன்று, நம் நாட்டுக்கும் பெருமிதம் தரும் ஒன்று. மனமார்ந்த நன்றிகள்.
பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்க குடியரசுத் தலைவர் பராக் ஒபாமா அவர்களும் பங்கேற்ற மன் கி பாத் நிகழ்ச்சி நேற்றிரவு ஒலிபரப்பானது. மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இதுவரை இடம்பெற்றது. நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.